அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் எக்லீஷாவுடைய அன்பின் வாழ்த்து கூட உங்கள் மத்தியில் அவர்கள் சார்பாக உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாடத்துடைய தலைப்பு சகோதரர் அறிவித்தது வண்ணமாக வெள்ளை குதிரை மேல் ஏறியிருக்கும் கர்த்தருடைய சேனை என்ற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க இருக்கிறோம். The Lord's army upon white horses. ஸோ இதற்காக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வசனம் வெளிப்படுத்தல் 19:14-19 ஸோ அந்த வசனங்களை அடிப்படையாக கொண்டு நாம் இன்னைக்கு ஒரு பாடத்தை பார்க்க இருக்கிறோம். இப்போ அந்த வசன பகுதியை படிக்கலாம். வெளிப்படுத்தல் 19:11-19.
பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள்.
பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும்
அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன்.
போதும். அப்போ இந்த மூன்று வசனங்களை நம்ம ஆதாரமாக வைத்துக் கொண்டு இன்னைக்குரிய பாடத்தை பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா நான் இந்த சப்ஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பாயிண்ட்டு, அது முடிக்கிறது ஒரு பாயிண்ட். ஸோ எனவே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அப்போ இந்த வசனம் 11 வெளிப்படுத்தல் 19:11, இது ஒரு ஓப்பனிங் அங்கே பார்க்குறோம். பின்பு பரலோகத்தில் மன்னிக்கும் பரலோகம் திறந்திருக்க கண்டேன். ஸோ இந்த ஒரு ஒரு ஓப்பன் பரலோகம் திறந்திருக்க கண்டேன் இந்த வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் பார்க்க வேண்டுமென்றால் இது எந்த ஒரு சமயத்தை குறித்ததான ஒரு வெளிப்படுத்தின ஒரு காரியமாக இருக்கிறது என்று பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் குறிக்குது 3rd world ஆரம்பத்தை அங்கே குறிக்குது. 3rd world ஆரம்பம் தான் குறிக்குது இந்த பரலோகம் திறந்திருக்க கண்டேன். ஏன்னா நமக்கு தெரியும் பைபிளில் 3rd world பார்க்கும்போது பைபிளில் அடையாளமாக பயன்படுத்தப்பட்ட பாஷை 3rd வானம் இல்லைங்களா. அதே 3rd வானம் அல்லது 3rd பரலோகம் என்று நம்ம இங்கிலீஷில் தமிழில் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பரலோகம் திறந்திருக்க கண்டேன் குறிக்குது இது 3rd world பிகினிங் ஆரம்பத்தை அங்கே குறிக்குது. இதே இது வேற வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் சொல்கிறீங்களா, இதுக்கு வேற ஏதாவது சொல்ல முடியுங்களா சத்தமா? இல்லை இல்லை, அந்த நான் இந்த கொடுத்த அந்த அந்த வாக்கியத்துக்கு வேற வார்த்தை 3rd world ஓப்பனிங் அப்படின்ட்டேன். இதுக்கு வேற என்ன வார்த்தை சொல்லலாம்? எஸ், 1000 அரசாட்சியுடைய தொடக்கம். 1000 அரசாட்சியுடைய தொடக்கம். வேற வார்த்தை வேற என்ன, வேற என்ன சொல்லலாம்? இயேசு கிறிஸ்துவுடைய ஆட்சி. இயேசு கிறிஸ்துடைய 2nd வருகை சொல்லலாமா? சொல்லலாமா சொல்ல வேணாமா? சொல்லலாம், தெரியல இல்லைங்களா, சொல்லலாம். அப்போ இப்படி பலதரப்பட்ட அர்த்தங்கள் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஏன்னா நம்முடைய பாடமே இது சம்மந்தப்பட்டதா. அப்போ இந்த வெளிப்படுத்தல் 19:19 வரக்கூடிய 11 இது 3rd world ஓப்பனிங். கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய 1000 அரசாட்சியுடைய ஆரம்பத்தை பற்றி அங்க சொல்லுது. இயேசு கிறிஸ்து அவர் 2nd வருகை வரும்போது அந்த ஒரு டைம்ல என்ன நடக்கும் என்பதைத்தான் இந்த வசனம் அங்க சொல்லுது. படிக்கலாம் 11
பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதின்மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமுள்ளவர் எனப்பட்டவர்.
இது கர்த்தர் இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லப்பட்ட வசனம். அவருடைய இரண்டாம் வருகையில அவர் செய்யக்கூடிய வேலையை வெளிப்படுத்தல அடையாளமாக பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்போ நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, பைபிள்ல குதிரை எதை குறிக்கிறது? சத்தமா சொல்லுங்க.
உபதேசம்.
உபதேசம், சத்தியம் இல்லைங்களா. வெள்ளை குதிரை எதை குறிக்குது சொல்லுங்க. வெள்ளை குதிரை, வெள்ளை எதை குறிக்குது?
பரிசுத்தம்.
பரிசுத்தம் இல்லையா. அப்போ வெள்ளை குதிரைனா சேர்த்து சொன்னோம்னா பரிசுத்தமான சத்தியம் இல்லைங்களா. இன்னும் ஆங்கிலத்தில் சொன்னோம்னா பியூர் டாக்டரின், சுத்தமான சத்தியம். அது என்னங்க, சுத்தமான சத்தியம், சத்தியம் ரெண்டு வேற இருக்குங்களா. பார்த்தா சத்தியம்னா ஜெனரல் பொதுவான வார்த்தை. ஆனா தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே, இதுல இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே சுத்தமான சத்தியம். பாருங்க, இன்னைக்கு அறிவியல் பாடத்துல எடுத்துட்டீங்கன்னா சூரியன் கிழக்கிலே உதிக்கும், இது சத்தியமா அசத்தியமா? அசத்தியமா, சத்தியம். கிழக்குதான் உதிக்குது. இது மாதிரி உலகத்துல நிறைய சத்தியம் இருக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா பைபிள்ல தேவன் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சத்தியம், இது பரிசுத்தமான சத்தியம், சுத்தமான சத்தியம். இதுதான் தேவனுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் இரண்டாம் வருகை வந்து ஒரு யுத்தம் பண்ணுகிறார். எதன் மேல ஏறினா? வெள்ளை குதிரை மேல ஏறி. அவர் மாத்திரம் இல்ல, அவரோடு கூட சில பேர் இருக்கிறாங்க. அது 14 வசனத்தை படிக்கலாம்.
பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள்.
சோ இப்போ இது ரொம்ப மிக முக்கியமான பகுதி, நீங்க ஸ்கிரீன்ல பாக்கலாம். 14 வசனத்துல 14 வர்ஸ் காமிக்கிறீங்களா? 14 வசனம். ஓகே, நானே படிக்கிறேன் பாருங்க. அங்க பரலோகத்தில் உள்ள சேனைகள், சகோதர சகோதரிகளை, நீங்க எதுக்கு பைபிள் நீங்க வச்சுக்கோங்க, ஸ்கிரீன் நம்பிட்டு இருக்காதீங்க, பைபிளை திறந்து வச்சுக்கோங்க. சோ படிக்கும் போது பரலோகத்தில் உள்ள சேனைகள் பன்மையில வருது, இது நீங்க நோட் பண்ணிக்கோ. ஸோ இது பரலோகத்தில் உள்ள சேனைகள் யாரை குறிக்கிறாங்க, இதை பண்ணி பார்க்கலாம். அதுலேயே 19 வசனம் வந்துரு.
பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனையும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன்.
இந்த வசனம் எப்படி முடியுதுன்னா, மிருகம் தெரியும், போப் மார்க்கம் அல்லது பேர் சபை அமைப்புகள், பூமியின் ராஜாக்கள் அவர்களுடைய சேனைகளும், குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, மற்றும் அவருடைய சேனைகளா சேனையா? சேனை ஒருமையில வருது. 14 வசனத்துல சேனைகள் பன்மையில வருது, 19 வசனத்துல ஒருமையில அங்க வருது. ஆக மொத்தத்துல நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் அந்த கர்த்தருடைய சேனையும் ஏறி இருக்கிறாங்க வெள்ளை குதிரை மேல். இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய சத்தியம் என்ன, இதுதான் நம்முடைய பாடத்தின் முடிவில் பார்த்து முடிக்க போறோம். அதை பார்க்கணும்னா இந்த வசனத்தை நம்ம 11 வசனத்தை நமக்கு ஒரு கீ கொடுக்கிறாரு. இந்த ஒரு யுத்தம் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சேனையும் பண்ணுவாங்க வெள்ளை குதிரை மேல ஏறி. இதனுடைய சத்தியம் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு 11 வசனம் ஒரு திறவுகோல் வசனமா இருக்குது. இந்த ஒரு யுத்தம் நடக்கும் பரலோகம் திறந்திருக்கும் போது இல்லைங்களா. பரலோகம் திறந்திருக்க கண்டேன் அப்படின்னா, இது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகையில நடக்கக்கூடிய ஒரு யுத்தம், மிக முக்கியமான யுத்தம். கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட வரைக்கும் இந்த யுத்தம் நடக்கும். கர்த்தர் இயேசுவும் அவருடைய சேனைகளும். இப்ப நாம இதனுடைய சத்தியம் என்ன, அப்படி என்ன யுத்தம் நடக்கும் என்பதை நாம பாடத்தின் முடிவில் பார்க்க போறோம். ஆனா அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்க அங்க அருமையான ஒரு கீ, ஒரு சாவி கொடுக்கப்பட்டிருக்குது. இரண்டாம் வருகையுடைய காலத்துல இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, சகோதர சகோதரிகளே, இரண்டாம் வருகை பத்தி சில விஷயங்கள் நம்ம தியானிக்க போறோம். ஏன்னா நீங்க தெரியும், இரண்டாம் வருகை பத்தி பார்க்கும்போது அது ஒரு மிக முக்கியமான ஒரு டாக்டரின், ஒரு தெளிவான டாக்டரின். ஏன்னா நமக்கு வசனம் படிக்கிறோம் இல்லைங்களா, 1 தெசலோனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்.
இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள்.
ஆ பிரதர், ப்ளீஸ் இந்த கால்குலேஷன் மாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வசனம் காமிக்க வேணாம், ரொம்ப லேட் பண்ணுறீங்க. கால்குலேஷன் மாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க ப்ளீஸ், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சகோதர சகோதரிகளே, ஒன்று தெசலோனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை பார்க்கும்போது மறுபடியும் படிங்க சிஸ்டர்.
இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள்.
ரொம்ப இம்பார்ட்டன்ட். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? நன்றாய் அறிஞ்சிருக்கிறீங்களா?
நன்றாய்
நன்றா அறிஞ்சிருக்கிறீங்களா? தெளிவா அறிஞ்சிருக்கிறோமா? நம்ம நல்ல பெர்ஃபெக்டா அறிஞ்சிருக்கிறோமா? கர்த்தருடைய இரண்டாம் வருகை பத்தி அவர் திருடன் வருகிற விதமாய்த்தான் வருகிறார் என்பதை குறித்து நாம நன்றாய் அறிஞ்சிருக்கிறோமா? சகோதர சகோதரிகளே, ஒரு கேள்வி போடும். கண்டிப்பா தேவனுடைய ஜனங்களா இருக்கக்கூடிய நாம இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகை குறித்த சில முக்கியமான காரியங்களை தெரிந்து வைத்திருப்பதில் நன்றாய் அறிஞ்சு வச்சிருக்கும், பெர்ஃபெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கும். அப்படி இல்லைனா அது தப்பான ஒரு பாதைக்குள்ள நம்மை கொண்டு போய் விட்டுரும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகை பற்றி சில முக்கியமான விவரங்களை நம்ம பார்க்க போகிறோம். இது பேசிக் கிளாஸ்ல பார்க்க முடியாது, இது பேசிக் கிளாஸ்ல நம்ம டச் பண்ண மாட்டோம். ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம்னா அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை எப்ப சம்பவிக்கும், அல்லது ஆயிரம் ஆண்டு அரசாட்சி எப்பொழுது சம்பவிக்கும் என்பதற்கான பதிலை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா ஒரு கேள்வி கேட்கணும், இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகைக்கும். ஏன்னா இந்த வசனம் வந்து இயேசுடைய இரண்டாம் வருகை பத்தி பேசப்படுதா? மறுபடியும் படிங்க.
இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள்.
எதை பத்தி அங்க பேசப்பட்டிருக்குங்க? எதை பத்தி பேசப்பட்டிருக்குங்க? என்னங்க? கர்த்தருடைய நாள் பத்தி பேசப்பட்டிருக்கு. இது இரண்டாம் வருகை பத்தி பேசப்பட்டிருக்கா? இல்ல பாத்தீங்களா. அப்போ கர்த்தருடைய நாள் எப்படி வருமாமா? திருடன் வருகிற விதம்னா வரும். இது அப்படியே வச்சுக்கோ. இப்ப கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வர்றதும் கர்த்தருடைய நாள் அதாவது தௌசண்ட் இயர் அது வர்றதும் ஒன்னா வேற வேறையா? இது செக் பண்ணுமா இல்லைங்களா? ஏன்னா வசனம் தெளிவா இருக்கு, கர்த்தருடைய நாள் தான் திருடன் வருகிற விதமாய் வரும். ஆனா இப்ப கேட்கணும், இயேசு கிறிஸ்துடைய வருகை என்ன? இன்னும் சில வசனம் படிக்கலாம். ரெண்டு பேதுரு மூணு பத்து.
கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடை என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம்.
இங்க கூட என்ன வார்த்தை வருதுங்க? கர்த்தருடைய நாள் பற்றி வசனம் வருது. அப்ப கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் அங்க வரும். சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை பற்றி வசனம் என்ன சொல்லுது படிக்கலாம். இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் மத்தேயு 24 அதிகாரம் 42-43.
உங்கள் ஆண்டவர் இன்ன நாழியிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள்.
பாத்தீங்களா? அப்போ இங்க ஒரு திருடன் வரத பத்தி அங்க பேசியிருக்க இல்லீங்களா? இதே காரியத்தை வெளிப்படுத்தல் 16 அதிகாரம் 15 வசனம் படிக்கலாம்.
இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை
காத்துக்கொள்கிறது. இதோ திருடனை போல் வருகிறேன். பாருங்க, அப்போ வசனங்கள் ஒன்றுக்கொன்று பின்னி பிணையுது. அப்போ இதன்படி பார்க்கும் போது கர்த்தருடைய நாளாகிய ஆயிரம் ஆண்டு அரசாட்சி தொடங்குவதும் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையும் ஒரே நாள். ஆனா வேற வேற மாதிரி அங்க சொல்லப்பட்டு, ஒரு பக்கம் கர்த்தருடைய நாள், இன்னொரு பக்கம் கர்த்தருடைய வருகை. வேற வேற மாதிரி வசனம் இருந்தாலும் இரண்டுமே, இரண்டு சம்பவங்களும் ஒரே டைம்ல தான் அங்க நடக்கும். ஸோ இது நாம தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப கேள்வி, எப்ப நடக்கும் கர்த்தருடைய இரண்டாம் வருகை அல்லது ஆயிரம் ஆண்டு அரசாட்சியுடைய தொடக்கம் எப்பொழுது நடக்கும்? இந்த கேள்விக்கான பதில் பைபிளை செக் பண்ணும். இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், மறைமுகமா சொல்லிட்டார், எப்பொழுது கர்த்தருடைய இரண்டாம் வருகை அல்லது கர்த்தருடைய நாள் தொடங்கும் என்பதை கர்த்தர் இயேசு பேசிட்டான். மூன்று வசனங்களை பேசிட்டான். முதல் வசனம் படிக்கலாம், மார்க்கு சுவிசேஷம் 13:35.
அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடு ராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள்.
பாருங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து உடைய இரண்டாம் வருகை பத்தி அவர் ஊழியத்தின் நாட்கள் அவர் மறைமுகம் பேசிட்டாரு. நான்கு வேளைகள் சொல்லிட்டார். நான்கு வேளையில ஏதாவது ஒரு வேளையில வருவார். அது என்னென்ன வேளை? அந்த நீங்க லிஸ்ட் போட்டீங்கன்னா பாருங்க, முதல் வேளை வருது சாயங்காலத்திலோ, அப்புறம் நடுராத்திரியிலோ, சேவல் குவும் நேரத்திலோ, காலையிலோ. இயேசு கிறிஸ்து இங்க ஃபுல்லா பேசல, நாலு வேளையில ஏதோ ஒரு வேளையில வருவேன்டா. ஆனா அதுக்கப்புறம் அவர் ஊழியத்தின் நாட்கள்ல அவர் பேசும்போது இந்த நாலு வேளையிலிருந்து ரெண்டு வேளையா கட் பண்ணிட்டார். அதை குறிச்சு வசனம் படிக்கலாம், லூக்கா 12:38.
அவர் இரண்டாம் ஜாமத்திலாவது மூன்றாம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள்.
இப்ப என்ன பண்ணிட்டாருங்க, இரண்டாம் ஜாமத்திலாவது மூன்றாம் ஜாமத்திலாவது வந்து, அப்படின்னா இப்ப நாலு ஜாமத்திலிருந்து ரெண்டு கட் பண்ணிட்டாரு. இப்போ இரண்டாம் ஜாமம் அல்லது மூன்றாம் ஜாமம், அது வேற மாதிரி சொல்லணும்னா நடுராத்திரி அல்லது சேவல் கூவும் நேரம். பாருங்க டைம் போட்டிருக்கு, பாருங்க காலைனா எத்தனை மணி போட்டிருக்காங்க, 6 மணி. சேவல் கூவும் நேரம் எத்தனை மணி கூவும், 3 மணி. நடுராத்திரி 12 மணி, சாயங்காலம் 9 மணி. நம்முடைய டைம் படி பார்த்தோம். அப்போ இந்த நாலு வேலையில ரெண்டு வேலை கட் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ நடுராத்திரி, சேவல் கூவும் நேரம், அப்போ இந்த ரெண்டு டைம்ல ஏதோ ஒரு டைம்ல தான் கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும். அது நைட்டு 12 மணியா இல்ல சேவல் கூவும் 3 மணி நேரமா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கர்த்தர் இயேசு டைரக்டா அவரே பேசிட்டாரு. தெரிஞ்ச வசனம் தான் படிக்கலாம், மத்தேயு சுவிசேஷம் 25:6.
நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று.
பாருங்க, இது ரொம்ப அருமையான பகுதி. இப்போ டைரக்டா கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாருன்னா, கர்த்தருடைய வருகை எந்த டைம்ல நடக்கும்ன்றா, நடு ராத்திரி. அப்போ நடுராத்திரினா நைட்டு 12 மணி. ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன, ஆழமான அர்த்தம் என்ன சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரியும், நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு இரவு வேலைய நான்கு பாகமா பிரிப்பாங்க, முதல் ஜாமம், இரண்டாம் ஜாமம், மூன்றாம் ஜாமம், நான்காம் ஜாமம். அதே போல பகல் வேலையை கூட என்ன பண்ணுவாங்கன்னா, நான்கு பகுதியாக பிரிப்பாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ நீங்க ஒரு சார்ட் பார்க்கலாம், இங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும். பாருங்க, பகல் பொழுத நான்கு பகுதியா பிரிப்பாங்க, காலையில சமணிக்கும் காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பகல் பொழுது, சாயங்காலம் 6 மணியிலிருந்து மறாவது நாள் காலையில 6 மணி வரைக்கும் இரவு பொழுது. ஸோ நான்கு நான்கு பாகமா பிரிப்பான். அப்போ கர்த்தரேசுடைய இரண்டாம் வருகை நடக்கும் மிட்நைட், நடுராத்திரி. எதற்கு அடையாளமா இருக்குன்னா, அந்த ஒவ்வொரு பகுதியுமே குறிக்குது 1000 வருஷம். பாருங்க, பகல்ல அந்த நான்கு பகுதிகள் குறிக்குது 4000 வருஷம், இரவுல 5000 6000 இல்லைங்களா. அப்போ அந்த நடுராத்திரி வருது, 6000 வருஷம் முடியக்கூடிய காலம், 7000 வருஷம் தொடங்கக்கூடிய காலம். அப்போ கர்த்தருடைய இரண்டாம் வருகை சம்பவிக்கும் நடுராத்திரி, அது குறிக்குது 6000 வருஷம் முடிஞ்சு ஏழாவது 1000 வருஷம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த டைம்ல தான் கர்த்தருடைய நாள் அங்க வரும். இது வரைக்கும் நம்ம பேசிக் கிளாஸ்ல தெரிஞ்ச காரியம் இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம இந்த பாயிண்ட்ல எல்லாரும் கிளியர். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஏற்கனவே கேட்ட காரியங்களை ரிவைஸ் பண்ணிருக்கிறோம் அவ்வளவுதான் இல்லைங்களா. இப்ப நான் எடுத்த பாயிண்ட் எல்லாமே புது பாயிண்ட் எல்லாம் கிடையாது, எல்லாம் தெரிஞ்ச பாயிண்ட் தான். ஆனா நம்முடைய பாடம் அந்த கர்த்தருடைய சேனை குதிரை மேல ஏறி கர்த்தரோடு சேர்ந்து ஒரு யுத்தம் பண்றான் ரெண்டாம் வருகையில. அது என்ன கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கர்த்தருடைய ரெண்டாம் வருகை பத்தி ஒரு தெளிவான பார்வை பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. சோ அப்போ கர்த்தருடைய ரெண்டாம் வருகை சம்பவிக்கும் நடு ராத்திரி குறிக்குது, 6000 வருஷம் முடியுது. எப்போ அங்கிருந்து ஆரம்பிக்கும் கர்த்தருடைய நாள், 1000 ஆண்டு அரசாட்சி. சகோதர சகோதரிகளே, இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க எல்லாரும் சொல்லுங்க, அந்த 6000 ஆண்டு வருஷம் நம்முடைய கேலண்டர்ல எந்த வருஷத்துல வந்து விழுது சொல்ல முடியுங்களா? கர்த்தருடைய ரெண்டாம் வருகை அல்லது 1000 ஆண்டு அரசாட்சி நம்முடைய கேலண்டர்ல எந்த வருஷத்திலிருந்து ஆரம்பிக்குது? 6000 வருஷம் எங்க வந்து முடியுது தெரியலீங்களா? சத்தமா சொல்லாம தூக்கம் வந்துருச்சு எல்லாருக்கும், சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. டேட் என்னங்க? என்னங்க? 1874. 1874. சோ இதுதான் கண்டுபிடிக்கிறோம், 6000 ஆண்டு வருஷம் அங்க முடியக்கூடிய காரியம். ஆனா சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாரும் சொல்றோம் 1874. ஆனா கொஞ்சம் யோசிங்க, கண்டிப்பா சில விஷயம் நான் கேள்வி போடணும். உண்மையிலே 6000 ஆண்டு வருஷம் முடியுது 1874லயா, அல்லது கர்த்தருடைய ரெண்டாம் வருகை ஆரம்பிக்குது 1874லயா? கன்ஃபார்மா சொல்றீங்களா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம்ங்களா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்க சொல்லுங்க. வேதாகம காலக்கணக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்? ஆதாமுடைய சிருஷ்டி அல்லது வீழ்ச்சியிலிருந்து வருது இல்லைங்களா. அப்போ ஆதாமுடைய வீழ்ச்சியிலிருந்து கிபி 1 வரைக்கும் எத்தனை வருஷம் பார்க்கிறோம்? 4126 வருடம் ரைட்டுங்களா. அதெல்லாம் என்ன கேலண்டருங்க, என்ன கேலண்டர் பயன்படுத்துறோம், என்ன கேலண்டர் பயன்படுத்துறோம்? இப்ப பாருங்க, இப்போ கிபிக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நாம பயன்படுத்தக்கூடிய கேலண்டர் என்னங்க, என்ன கேலண்டர் பயன்படுத்துறோம்? சூரிய கேலண்டர். வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365. யோசி சொல்லுங்க, ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்தார்னா அந்த 930 வருஷம் நம்முடைய கேலண்டர் படியா இல்ல யூதருடைய கேலண்டர் படியா? ரைட்டுங்களா. யூதருடைய கேலண்டர்ல வருஷத்துக்கு எத்தனை நாளுங்க? 354 நாட்கள். 354 நாட்கள் குறிச்சு வச்சுக்கோங்க. எதுக்குன்னா வீட்டில் போய் கணக்கு போறது. 354 நாட்கள் அப்படின்னா 4126 வருஷம் முழுக்க எந்த கேலண்டர்? யூதருடைய கேலண்டர். கிபிக்கு அப்புறம் வரக்கூடிய கேலண்டர் எல்லாமே சூரிய, ரைட்டுங்களா. சூரிய கேலண்டருக்கும் அந்த கேலண்டருக்கும் எத்தனை நாள் டிஃபரன்ஸ்? 10 நாள் டிஃபரன்ஸ். சொல்றது ரைட்டா இல்லைங்களா? இப்போ கேள்வி என்னன்னா, ஆதாமிலிருந்து ஆரம்பிக்கிறோம், 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படி ஆரம்பிச்சு 6000 வரைக்கும் வந்து 6000 நம்முடைய கேலண்டர்ல என்ன டேட் வருதோ அங்க முடிச்சு அங்கதான் இயேசு கிறிஸ்துடைய ரெண்டாம் வருகை சம்பவிக்குது, 1000 ஆண்டு அரசாட்சி தொடங்குது அப்படின்னு சொன்னா இது சரியா? 10 நாள் வித்தியாசம் வருது.
அந்த கேலண்டர் வேற, இந்த கேலண்டர் வேற. ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்தார்னா அது மோசே போட்ட கணக்கு. மோசே வந்து என்ன பண்ணிருக்காருனா யூதருடைய கேலண்டர் படி அவர் போட்டிருக்கார். நாம பயன்படுத்தக்கூடிய கேலண்டர் சூரிய கேலண்டர். அவங்களுக்கு மாசத்துல பாத்தீங்க ஒரு மாசம் 29, ஒரு மாசம் 30. நமக்கு ஒரு மாசம் 30, ஒரு மாசம் 31. கிமு கணக்கெல்லாம் யூதருடைய கேலண்டர் படி பார்க்கிறோம், கிபி கணக்கெல்லாம் சூரிய கேலண்டர் படி பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே யோசிங்க, 6000 வருஷம் கரெக்டாக 1874 முடிய வாய்ப்பு இருக்கா. நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வேதாகமாக காலக்கணக்கு எடுக்கிறோம், 1, 2, 3 அப்படியே போட்டு 6000 வருஷம் எங்கே முடியுதோ சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறோம். இங்கே தான் கர்த்தரேசுடைய 2 வருகை வருது, கர்த்தருடைய நாள் 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பிக்குது என்று கண்டுபிடிச்சிடும். ஆனால் கொஞ்சம் ரீசனபிளாக யோசிக்கணும். இப்போ நான் கேட்ட கேள்வி ஒரு ரீசனபிளான கொஸ்டினா இல்லைங்களா? இது நான் கேட்ட கேள்வி, இது நிதானிக்கக்கூடிய இந்த காரியம் ஒரு ரீசனபிளான விஷயமா இல்லைங்களா? இது கண்டிப்பாக நீங்கள் யாரும் மறுக்க முடியாது. நான் நியாயமாக தான் கேட்குறேன் இல்லைங்களா? நான் கேட்ட கேள்வி எந்த ஒரு அநியாயமும் கிடையாது. நம்ம பயன்படுத்தக்கூடிய கேலண்டர் சூரிய கேலண்டர், பழைய ஏற்பாட்டு கேலண்டர் யூதருடைய கேலண்டர், 10 வித்தியாசம். அப்படின்னா நாம டோட்டல் 6000 வருஷத்தையே நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்முடைய கேலண்டர் படி எடுத்தாச்சு. அது எப்படி எடுக்கலாம்? அப்படி எடுத்தா 1874 வரும் சொல்லும் போது அது கரெக்டா?
இப்படின்னு யாராவது வந்து சொன்னா ஆமாம் இதை நான் யோசிக்கவே இல்லைங்களே பிரதர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? சரிங்க பிரதர், நம்ம என்ன பண்ணிடலாம்? இது என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள், இந்த ஐக்கியத்தை என்ன பண்ணிடலாம், போயிட்டு எங்கேயாவது யாரோ சொல்லிட்டு இருப்பாங்க, யாருங்க, யாராவது சில பேர் இருப்பாங்க, நியூ ஜெனரேஷன் ஒருத்தவங்க இருப்பாங்க, இல்லைன்னா வேற யார் இருப்பாங்க, யாரோ ஒரு குரூப் இருப்பாங்க வைங்க, போய் அங்கே போய் என்ன பண்ணிக்கிறது, போயிட்டு சேர்ந்து என்ன காரணம்னா இவங்க சொல்றதெல்லாம் தப்பு பிரதர். உண்மையிலே கர்த்தருடைய 2 வருகை எங்க சம்பவிக்கல? 1874 சம்பவிக்கல. எப்படி சொல்றீங்க அப்படின்னா பாத்தீங்களா பிரதர், இதுதான் விஷயம். ஆமால இது நான் யோசிக்கவே இல்லையே. அப்போ எல்லாம் தப்பா? அப்போ எல்லாம் தப்பு, ரசல் பிரதரும் தப்பு, 53 கிளாஸ் கேட்டது எல்லாம் ராங்கா, அச்சோ. சகோதர சகோதரிகளே, ஒரு ரசனை ஞாபகம் இருக்குங்க, கலாத்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருப்பார், புத்தி இல்லாத சத்தியத்திற்கு கீழ்படியாமல் போகத்தக்கதாக உங்களை இப்படிதான் நான் மயக்கணும் பார்த்தீங்களா? அது மாதிரி நான் மயக்கினது சும்மா கம்மி, இதை விட மயக்கிறதுக்கு நிறைய அருமையான ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் தெரியுங்களா? கண்டிப்பா இது நியாயமான கேள்விதான், இது நியாயமான யோசனை தான், ரைட். ஆமா, பழைய ஏற்பாடு எல்லாம் யூதருடைய கேலண்டர், நம்ம பயன்படுத்துறது எல்லாமே சூரிய கேலண்டர். அப்படி இருக்கும்போது 10 வித்தியாசம் வரும்போது கண்டிப்பா டேலி ஆகிறது கண்டிப்பா ஒரு கேள்விதான். ஆனா அதுக்காக கொஞ்சம் யோசிக்கணும். நாமளே விழுந்து போன நிலைமையில் இருக்கும்போது இப்படிலாம் யோசிக்கிறோம்னா, இப்படிலாம் கணக்கு போடுறோம்னா தேவனுக்கு இது தெரியாதா இல்லைங்களா? தேவன் வந்து இது இவ்வளோ கஷ்டம் இந்த மாதிரி யோசிக்கவே மாட்டார் அவர் இல்லைங்களா? நினைச்சு பாரு. அப்போ இது ரீசனபிள் கேள்விதான் கண்டிப்பா. இந்த இப்படிப்பட்ட யார், இந்த கேள்வி யார் உங்ககிட்ட கேட்டாலும் அவங்க தப்பு சொல்லாதீங்க, என்கரேஜ் பண்ணுங்க. ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி, நியாயமான கேள்வி. ஆனா நாம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பதில் கொடுக்கணும். நீங்க கேட்டது ரீசனபிளான கேள்வி. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பைபிள்ல இதற்கு ரீசனபிளான ஆன்சர் இருக்கா இருக்காங்களா? கண்டி தேவன் கொடுப்பாங்க ரீசனபிளான ஆன்சர். இதுக்கு என்ன பதில் கொடுக்கலாம் சகோதர சகோதரிகளே? நிச்சயமாக நாம் தெளிவாக புரிந்து வைத்திருப்பது அவசியமா இருக்கு. அப்போ அந்த கேள்விக்கான நியாயமான பதில் என்ன? இதை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல யூதருடைய கேலண்டர் பத்தி நாம சில விஷயம் தெரிஞ்சுக்கணும்.
இல்லைங்களா? இப்ப நம்முடைய கேலண்டர் தெரியும், நம்முடைய கேலண்டர்ல எத்தனை மாசம்? 12 மாசம். நீங்க டக்டர் சொல்லுங்க, கிளாஸ் முடிச்சிடலாம். நம்முடைய எத்தனை வருஷம், வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்? 365 ஹால் விட்டுருங்க, 365 வச்சுக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் இல்லைங்களா? அது மாத்திரமில்ல, நம்முடைய வருஷத்தில் லீப் ஆண்டு இல்லைங்களா, லீப் ஆண்டு சொல்லுவாங்க. எத்தனை டைம் வருஷ, எத்தனை டைம் ஒரு வருஷத்துக்கு வருங்க?
4 வருஷம்
இல்லைங்களா? அப்போது 4 வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே வரும். இது நம்முடைய கேலண்டர் தெரிஞ்சது. ஆனால் யூதருடைய கேலண்டர் இருக்குது, அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். உங்கள் கவனம் முழுக்க நீங்கள் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வாங்க. இப்போ நம்ம யூதருடைய கேலண்டர் பற்றி சில விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ தெரியும் தேவன் எப்படி தம்முடைய அனந்த ஞானத்தை பைபிளில் அங்கே பயன்படுத்திருக்கிறாங்க. படிக்கலாம், மன்னிக்கணும், நீங்கள் ஸ்க்ரீன் பார்க்கலாம். யூதருடைய அந்த கேலண்டர் பாருங்க, ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகுது, கவனிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 12 மாசத்துக்கு 20 அல்லது 30 நாட்கள், ஒரு மாசம் 20, ஒரு மாசம் 30. ஸோ இப்படி வரும். ஆனால் எப்படி இஸ்ரே, நமக்கு எப்படி லீப் ஆண்டு இல்லைங்களா? லீப் ஆண்டுனா என்ன அர்த்தம்? பிப்ரவரி மாசத்துல என்னங்க ஒரு நாள் குறையுமா கூடுமா? குறையுமா? கூடும். 29 வரும் இல்லைங்களா? ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட லீப் ஆண்டு இருக்கு. ஆனா அவங்களுக்கு எப்படின்னா, அந்த லீப் ஆண்டு வரும்போது மாத்திரம் தேவன் கொடுத்திருந்தாங்க அவங்களுக்கு 13வது மாசம். ஸோ அப்போ லீப் ஆண்டு வரும்போது மாத்திரம் 13வது மாசம் வரும். அந்த மாசத்துக்கு என்ன பேர் போட்டிருக்குங்க? வி ஆதார், வி ஆதார். ஸோ இது 13வது மாசம், இது லீப் ஆண்டில் மாத்திரம் வரும். நம்முடைய கேலண்டரில் 4 வருஷத்துக்கு ஒரு முறை லீப் ஆண்டு இல்லைங்களா? ஆனால் இங்கே பாருங்க, இங்கே இவங்களுடைய கேலண்டரில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு 19 ஆண்டு சுழற்சியில் வரும் 7 லீப் ஆண்டு போடுங்க. ஒவ்வொரு 19 ஆண்டு சுழற்சியில் வரும் 12 சாதாரண ஆண்டுகள், அப்புறம் 7 லீப் ஆண்டுகள். இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, வீட்டில் போய் கணக்கு போடுங்க. ஸோ 12 சாதாரண வருஷம், 7 லீப் வருஷம். இது ஒவ்வொரு 19 ஆண்டு சுழற்சியில் அங்கே வந்துகிட்டே இருக்கும். பாருங்க சகோதர சகோதரிகளே, 12 சாதாரணமான வருஷத்தில் 1 வருஷத்துக்கு 12 மாசம், 7 லீப் ஆண்டு வரும்போது 1 வருஷத்துக்கு 13 மாசம் இல்லைங்களா? இப்போ அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். இது வந்து யூதருடைய கேலண்டர். பாருங்க கீழே பார்த்தீங்கன்னா 13வது மாசம் போட்டிருக்குது, வி ஆதார் இல்லைங்களா? ஸோ இது நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த பிக்சர் பாருங்க, யூதருடைய கேலண்டர் 1 ஆண்டுக்கு 354 நாட்கள். லீப் ஆண்டு வரும்போது மாத்திரம் 1 மாசம் கூட போகுது. அப்ப எத்தனை நாட்களுங்க? 384 நாட்கள், 30 நாளா கூட்டியாச்சு. லீப் ஆண்டு வரும்போது மாத்திரம் 1 மந்த் போகும். அப்புறம் காமிங் பிரதர், நம்முடைய கேலண்டர் 1 வருஷத்துக்கு 365 நாட்கள். இது அப்படியே வச்சுக்கோ. இப்போ இந்த கால்குலேஷனை இப்ப நீங்க கவனிங்க, நான் அது கால்குலேஷனை எப்படி போட்டிருக்கேன் மாத்திரம் கவனிங்க, பிற்பாடு நீங்கள் வீட்டில் போய் கணக்கு போட்டுக்கோங்க. பார்க்கலாம் இப்போ கால்குலேஷன். யூத கேலண்டர் முறைமையின்படி சாதாரண வருஷம் 354 நாட்களை கொண்ட வருஷம், லீப் போரும்போது 384 நாட்களை கொண்ட வருஷம். அடுத்த பதர், சோலார் கேலண்டர் படி நார்மலாக 365 வருடம். அடுத்த பதர் அப்படின்னா, இது ஒவ்வொரு 19 சுழற்சியில் யூதருடைய கேலண்டரில் அங்கே வரும். யூதருடைய கேலண்டரில் 12 வருஷம் சாதாரண வருஷமாக போகும், 7 வருஷம் லீப் ஆண்டாக போகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ சில கணக்கு பார்க்கலாம். பாருங்க, 12 × 354 நாட்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு 19 சுழற்சி எடுக்கலாம், 1 19வது சுழற்சி எடுக்கலாம். யூதருடைய கேலண்டரில் 1 19வது சுழற்சி எடுத்துட்டு அதில் 12 ஆண்டுகள் சாதாரண வருஷம், அதாவது 354 நாட்களை கொண்ட வருஷம். அப்போது டோட்டலாக 12 ஆண்டுக்கு போட்டால் இவ்வளோ நாட்கள் வருது. அடுத்து லீப்பாண்டு பார்க்கலாம். லீப்பாண்டு 7 வருஷம், 384 பெருக்கிறோம்னா இவ்வளோ நாட்கள் வரும். இப்போ என்ன பண்ண போறோம்னா, டோட்டல் 19 ஆண்டுக்கு கூட்டினோம்னா எவ்வளோ நாட்கள் வருது அது பார்க்கலாம். போடுங்க முதல் டோட்டல் 19 வருஷத்துக்கு போட்டோம்னா இவ்வளோ நாட்கள் வருது. நீங்க அது மார்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு 19 சுழற்சியின் அடிப்படையில் இவ்வளோ நாட்கள் தான் வரும். இதுதான் யூதருடைய கேலண்டர்ல சிறப்பம்சம். தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இப்படி தான் கொடுத்திருந்தாரு, ஒவ்வொரு 19 வருஷத்துக்கும் இவ்வளோ நாட்கள் தான் வரும் இல்லைங்களா. இது யூதருடைய கேலண்டர். இப்போ ரொம்ப சிம்பிள், அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுங்களா, நம்முடைய சூரிய கேலண்டர் படி ஒரு 19 வருஷம் எடுத்துக்கோங்க. எந்த 19 வருஷம் வேணாலும் எடுத்துக்கோங்க. 19 வருஷம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா 19 × 365 பெருக்குங்க, என்ன வருதுன்னு பார்க்கலாம். என்ன வருதுங்க, தேவன் கொடுத்திருந்தாங்க ரொம்ப பெரிய விஷயம் சகோதர சகோதரிகளே. பாருங்க அப்படியே வருது பாருங்க, ஒரே ஒரு நாள் தான் நாங்க இன்க்ரீஸ் ஆகும். அது கூட காரணம் இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு 19 வருஷ சுழற்சியிலுமே வரக்கூடிய நாட்கள் நம்முடைய கேலண்டர்ல வரக்கூடிய 19 வருஷத்துக்கு அப்படியே ஈக்குவலா அங்க வருது. இது பெரிய விஷயம். தேவன் ரொம்ப ஞானமான வகையில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த விஷயங்களை கொடுத்துருக்கிறாங்க. இது மிகப்பெரிய காரியம். ஸோ இதை நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா, இதை தாண்டி இன்னொரு கால்குலேஷன் இருக்குது, இது நீங்க போடுங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா சகோதர சகோதரிகளே, நாட்களை எல்லாம் கூட்டி வருஷமா கன்வெர்ட் பண்ண போறோம். அதாவது என்ன பண்ண போறோம்னா, ஆதாமலுடைய சிருஷ்டி ஆதாமுடைய வீழ்ச்சியிலிருந்து 1874 வரைக்கும் உள்ள டோட்டல் வருஷங்களை நம்ம நாட்களா கன்வெர்ட் பண்ண போறோம். நாட்களா மாத்தி அதுக்கப்புறம் டோட்டலா நம்முடைய கேலண்டர் படி அங்க வகுக்க போறோம். இப்ப பார்க்கலாம், நீங்க கவனிங்க. இப்போ லூனார் யூதருடைய கேலண்டர்ல 19 ஆண்டுகள், 19 சுழற்சி. இப்போ பாருங்க 19ல் 7 லீப் ஆண்டு வருது அப்படின்னா, கிமு 4126 வருஷத்துல எத்தனை லீப் ஆண்டு வருது? இதுதான் பாயிண்ட். 19 வருஷத்துக்கு 7னா 4126க்கு எத்தனை லீப் ஆண்டு வருதுன்னா அவ்வளோ வருது. அதே போல கீழே அடுத்து சாதாரண ஆண்டு 19 வருஷத்துக்கு 12 ஆண்டுனா 4126க்கு எத்தனை ஆண்டு வருது? போடுங்க முதல் இவ்வளோ வரும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கோம்னா, டோட்டல் 4126 வருஷத்துல இவ்வளோ லீப் ஆண்டு, இவ்வளோ சாதாரண ஆண்டு என்று பிரித்து வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, லீப் ஆண்டை மாத்திரம் தனியாக எடுத்து அந்த லீப் ஒட்டுமொத்த லீப் ஆண்டுக்கும் 384 பெருக்கி போட்டா ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அங்க வரும். இது நீங்க ஸ்லைட்ல காமிக்கலாம், பார்க்கலாம். சார் ஸோ டோட்டல் 4126 யூதருடைய கேலண்டர் படி அதில் லீப் ஆண்டுகள் கண்டுபிடிச்சோம், இவ்வளோ 384 நாட்கள் அவ்வளோ நாட்கள் வருது. சாதாரண ஆண்டுகளுக்கு இவ்வளோ ஆண்டு கண்டுபிடிச்சோம், 354 நாட்கள் பெருக்கணும்னா அவ்வளோ நாட்கள் வருது. இப்போ டோட்டல் எவ்வளோ வருதுங்க, இவ்வளோ வருது. அப்போ டோட்டலா 4126 வருஷங்களுடைய மொத்த நாட்களுடைய எண்ணிக்கை இவ்வளோ. இதுல லீப் ஆண்டு இருக்குது, சாதாரண ஆண்டு இருக்குது, எல்லாம் கண்டுபிடிச்சு போட்டாச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் தெரியுங்களா, ரொம்ப சிம்பிள் கணக்கு. கிபிக்கு அப்புறம், கிபி 1874 வருடங்கள், 1874 வருஷத்துக்கும் நம்முடைய கேலண்டர் பயன்படுத்துறோம், 365 அப்படி போட்டு பெருக்கணும்னா வரும். அடுத்து பாருங்க, பெருக்கணும்னா அவ்வளோ வரும். இப்போ ரொம்ப சிம்பிள், என்ன பண்ண போறோம், ரெண்டையும் கூட்ட போறோம். ஸோ 4126 யூதருடைய கேலண்டர், 1874 சோலார் கேலண்டர், ரெண்டையும் கூட்டணும்னா டோட்டல் நாட்கள் இவ்வளோ நாட்கள். சகோதர சகோதரி, இது என்ன நாட்கள் தெரியுங்களா, ஆதாமிலிருந்து 1874 வரைக்கும் எத்தனை நாட்கள் ஆயிருக்குது என்பதற்கான ஒரு கணக்கீடு. ஸோ இது ரெண்டுமே ரெண்டு கேலண்டருடைய காம்பினேஷன், இதனுடைய கேலண்டர் சோலார் கேலண்டர் ரெண்டே மிக்ஸ் பண்ணி நாட்களா போட்டாச்சு. இப்போ ரொம்ப சிம்பிள் கணக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்முடைய கேலண்டர் படி 365. அப்போ என்ன பண்ண போறோம் போடுங்க முதல் கவனிங்க. ஆதாமுடைய வீழ்ச்சியில் இருந்து இயேசுவின் இரண்டாம் வருகை வரை மொத்த நாட்கள் இவ்வளோ. அப்புறம் நம்முடைய கேலண்டர் படி எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன பார்க்கலாம். கவனிங்க, மொத்த நாட்கள் வகுத்தல் நம்முடைய கேலண்டர் படி 365 நாட்கள் வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கும் ஒரு ஆச்சரியமான பதில் பார்க்கலாம். என்ன வருதுங்க? எக்ஸாக்டா 6000 வருஷம் வரும். சகோதர சகோதரிகளே, இது பிரம்மாண்டமான காரியம். இது நீங்க சாதாரணமா பார்க்காதீங்க. ஏன்னா தேவன் பைபிள் இவ்வளோ பெரிய காரியத்தை வச்சிருக்கிறார்னா ரொம்ப பெரிய விஷயம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் அந்த நாள் காட்டி கொடுக்கும் போதே ரொம்ப ஞானமா கொடுத்துருக்கிறான். அது தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தையும் நம்முடைய டைமையும் அருமையா டேலி பண்ணிருக்கிறான். ஆனா இதற்காக நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நீங்க நாட்டில் கண்டுபிடிச்சு நீங்க கன்வெர்ட் பண்ணி அது கண்டுபிடிச்சு அதெல்லாம் தேவையில்லைங்க. ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுங்க சிம்பிளா 1, 2, 3 எண்ணிட்டு போங்க. 6000 எங்க வந்து முடியுதோ அதுதான் கர்த்தருடைய ரெண்டாம் வருகை. சிம்பிளா பண்ணிட்டு போங்கப்பா. நாம தான் என்ன பண்றோம், ரொம்ப ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லிட்டு இல்லைங்களா, என்ன அந்த கிரேக்க வார்த்தை எபிரேய வார்த்தைன்னு போயிட்டு அது இல்லை இது இல்லை கண்டுபிடிச்சு கடைசியில குரோனாலஜியே ராங்கு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா சொல்லிட்டு போறோம். ஆனா பாருங்க, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் தேவன் நமக்கு வைக்கல. சிம்பிளா ஆதாமில இருந்து 1, 2 எண்டு போங்க. 6000 வருஷம் எங்க முடியுதோ அதுதான் கர்த்தருடைய ரெண்டாம் வருகை. இதை தாண்டி நீங்க ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்க விரும்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ண முடியும் சகோதர சகோதரிகளே. அப்ப எக்ஸாக்டா அந்த மிட் நைட் அந்த 6000 வருஷத்துடைய முடிவு எங்க நடக்குதுன்னா கிபி 1874 அதே நாளில் தான் ஆரம்பிக்குது கர்த்தருடைய இரண்டாம் வருகை மற்றும் கர்த்தருடைய 1000 ஆண்டு அரசாட்சி. இதுக்கு மேல நாளைக்கு யாராவது வந்து உங்கள்கிட்ட 1874 இயேசு கிறிஸ்து வரல இல்லை இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு கர்த்தருடைய நாள் வரல இப்படின்னு யாராவது குழப்பினாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, போய் யுத்தம் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? யுத்தம் பண்ணுங்க. என்ன யுத்தம்? சண்டை போடமா? போயிட்டு சண்டை போறதில்ல. யுத்தம்னா எந்த யுத்தம்? சத்தியத்தின் படி யுத்தம் பண்ணு. சத்தியத்தை சொல்லுங்க சகோதர சகோதரிகளே. நான் இந்த கிளாஸ் எடுக்கக்கூடிய நோக்கம் எல்லாருக்கும் தெரியாது, இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு தெரியும் இல்லைங்களா. தெரியல இப்பவும் நம்ம இல்ல ஒரு சில பேர் நினைக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஜாக்கிரம். வசனம் தெளிவார். தேவன் நமக்கு கொடுத்த சத்தியங்கள் ரொம்ப பரிசுத்தமான சத்தியம். அதன் மேல நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை சகோதர சகோதரிகளே. இதை நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நாம என்ன பண்ணலாம்னா நம்முடைய வசன பகுதிக்கு வரலாம். வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் வெளிப்படுத்தல் 19:14
பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய்.
இவங்க யார் குறிக்கிறாங்கன்னா, இவங்க குறிக்கிறாங்க சேனைகள் பண்மையில வருது. யார் இவர்கள் பார்க்கும் போது இது குறிக்கிறாங்க? மகிமையடைந்த திருச்சபை மற்றும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபை. இவங்க ரெண்டு பேர் குறிக்கிறாங்க பரலோகத்தில் இருக்கும் சேனைகள். அப்படின்னா ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருக்கிறாங்க. மகிமையிலையும் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், பூமியில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள். மாம்சத்தின் படி வேற வேற. ஆனா சகோதர சகோதரிகளே, இவர்கள் ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்துல அங்க இருக்கிறாங்க. இப்ப படிங்க சிஸ்டர்.
வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள்.
எஸ், வெள்ளை குதிரை மேல ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். என்ன அர்த்தம்னா, வெள்ளை குதிரை எதை குறிக்குன்னு பார்த்தோம். சுத்தமான டாக்டரின் உபதேசம், தெளிவான உபதேசம், சத்தியமான உபதேசம், பரிசுத்தமான உபதேசம். அதன் மேல இந்த சேனை ஏறி இருந்து கர்த்தரோடு சேர்ந்து யுத்தம் செய்கிறார்கள். என்ன அர்த்தம்னா சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய இரண்டாம் வருகையில ஒரு யுத்தம் நடக்குது. எதற்கென்றால் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும். அப்படின்னா இந்த யுத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில நமக்கும் பேர்சபைக்கும் அல்லது பேர்சபை மண்டலங்களுக்கும் ஒரு வகையில, ரெண்டாவது வகையில யார் வெள்ளை குதிரை மேல ஏறி இருக்கிறாங்களோ அந்த பைபிள் ஸ்டூடெண்ட்டுக்கும், கருப்பு குதிரை மேல ஏறிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த பைபிள் ஸ்டூடெண்ட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். நான் சொல்றது புரியுதுங்களா? இருக்கிறாங்க நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட், காமன் நேம் பைபிள் ஸ்டூடெண்ட், பொதுவான பெயர். ஆனா குதிரை கவனிக்கணும், எந்த குதிரை மேல அவங்க ஏறி இருக்கிறாங்க அது வேற, அது ரெண்டாவது. நாம எந்த குதிரை மேல ஏறி இருக்கோம், ரொம்ப கேர்ஃபுல். அப்போ இவர்கள் யுத்தம் பண்றாங்க, கர்த்தருடைய இரண்டாம் வருகையில சத்தியத்திற்காக சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் வேலை பண்றாங்க. பேரசபை மத்தியில மிக முக்கியமா உடன் சகோதர சகோதரிகள் மத்தியில அவர்கள் சத்தியத்திற்கு சாட்சிகளாக அங்க இருப்பாங்க. சோ இதான் கண்டுபிடிக்கிறோம், அவர்கள் வெள்ளை குதிரை மேல ஏறி இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன டிரெஸ் போட்டிருக்காங்களாமா படிங்க சிஸ்டர்,
வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய்.
இது எதை குறிக்குதுன்னா முழுமையாக நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான். அது மகிமையடைந்த சபையா இருக்கட்டும், பூமியில் இருக்கக்கூடிய சபையா இருக்கட்டும். அப்புறம் படிங்க சிஸ்டர்,
வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள்.
உண்மையான சத்தியத்தின் மேல ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இது குறிக்குது கர்த்தருடைய இரண்டாம் வருகையில சத்தியத்திற்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் எடுக்கக்கூடிய எல்லா வேலைகளிலுமே இவர்கள் பங்கேற்பாங்க. இதான் குறிக்குது பின் சென்றார்கள். ஆனா இப்படி சொல்லிட்டு 19 வசனம் வரலாம். 19 வசனம்,
பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறுகிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன்.
பாருங்க, அப்போ இது குறிக்குது 19 வசனம் குறிக்குது சேனை ஒரு மேல அங்க வருது. எதை குறிக்குது நான் சகோதர சகோதரி, இது குறிக்குது 19 வசனம் சொல்லுது பூமியில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், மாம்சத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள். சாப்போ இந்த வகுப்பார் இந்த கடைசி நாட்கள்ல மிக முக்கியமாக கர்த்தருடைய இரண்டாம் வருகை நாட்கள்ல சத்தியத்திற்காக நிப்பாங்க. எப்பேற்பட்ட கேள்விகள் வந்தாலும் அவங்க பின்வாங்க மாட்டாங்க, வெயிட் பண்ணுவாங்க. பைபிள்ல பயங்கரமான சந்தேகம், எவ்வளவு பெரிய சந்தேகம் வந்தாலும் அது பின்வாங்க மாட்டாங்க, வெயிட் பண்ணுவாங்க. சகோதர சகோதரிகளே, நீங்க தெரியல பிராக்டிக்கலா நீங்க அனுபவம் வாங்கியிருப்பீங்க. எனக்காச்சும் ஒரு வசனம் படிக்கும் போது அது புரியலன்னு வச்சுக்கோங்க, நீங்க பண்ணிருப்பீங்க, பக்கத்துல ஏதாவது என்ன பண்ணிருப்பீங்க, கேள்விக்குறி போட்டிருப்பீங்க இல்லைங்களா, கேள்விக்குறி போட்டிருப்பீங்க. ஆனா அதற்கான ஆன்சர் எப்ப கிடைக்கும் தெரியுங்களா? ஒரு வருஷம் ஆகலாம், ஒரு அதுக்கப்புறம் பல வருஷங்கள ஆகலாம், சம்டைம் ஒரே நாள்ல கூட கிடைக்கலாம். இந்த அனுபவம் நான் வாங்கியிருக்கோம், கண்டிப்பா நீங்களும் வாங்கியிருப்பேன். ஏன்னா தேவனுக்கு தெரியும் எந்த சமயத்துல எதுக்கான விளக்கம் கொடுக்கணுமோ அதை தேவன் கொடுப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் எசேக்கியேல் புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷத்துல நிறைய மறைவான பொருள், நிறைய காரியங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, ஏன்னா வெளிப்படுத்தல. ஆனா தேவன் அப்படியே வெளிப்படுத்தாம இருக்க மாட்டாங்க, ஏற்ற சமயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அங்க வெளிப்படுத்துவாங்க. ஆனா நம்முடைய வேலை பொறுமையோடு காத்திருக்கணும், அதை விட்டு போட்டு நான் வேற ஒருத்தர் ஐக்கியத்துல சேர போறேன் அப்படின்னா அது ஒரு தெளிவான ஒரு ஞானமான காரியமே அங்க இல்ல சகோதர சகோதரி. அல்லது வேற ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்த போகிறேன் என்று சொன்னோம்னா அது கூட ஒரு ஞானமான காரியமே அங்க இல்ல. சும தெளிவான காரியத்துல தேவனி ஜனங்கள் வெள்ளை குதிரை மேல அங்க ஏறி இருக்க வேண்டியது அவசியமாக அங்க இருக்கு சகோதர சகோதரிகளே. இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் தேவனுடைய வசனங்கள். ஏன்னா பாருங்க சங்கீதம் 149 சங்கீதத்துல வசனங்கள் 5-9 வரை உள்ள வசனங்களை படிக்கும் பொழுது அங்க இந்த யுத்தத்தை பற்றி சங்கீதத்துல அருமையாக அங்க வணைக்கப்பட்டிருக்குது, நீங்க படிக்கலாம்.
பரிசுத்தவான்கள் மகிமையோட களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பிரிப்பார்கள்.
டைம் இல்ல, நான் வேகமா சொல்லிட்டு போறேன். ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒரு குரூப் மகிமையில இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், மறுரூபமானவர்கள், மன்னிக்கணும், மகிமையில் இருக்கக்கூடிய பரிசுத்தமானவர்கள். ரெண்டாவது குரூப் தங்கள் படுக்கைகளின் மேல் இருக்கக்கூடிய ஜனங்கள். இவங்க யாருன்னா இந்த பூமியில விசுவாச மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களாகிய நாம். அதுக்கப்புறம் படிங்க சிஸ்டர்.
ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன் மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும்.
பாருங்க, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்லி இருக்கிறார்னா, பழி வாங்கணும், தண்டிக்கணும், விலங்குகளால் கட்டணும், நியாய தீர்ப்ப செலுத்தணும். சோ ரொம்ப மிக முக்கியமான காரியம். சோ இந்த வேலைகளை அவங்க செய்வாங்க. அதுக்கப்புறம் படிக்கலாம்,
இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும்.
ஆமா, அப்போ இந்த கணம் கர்த்தருடைய சேனைகளுக்கு அங்க உண்டாகும் என்று நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ கடைசியா சில பாடங்கள் நம்ம படிக்க போறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் ரெண்டு, கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் ரெண்டு இருக்குது, அதை சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆச்சு. சோ முதல் பாடம் எடுத்துக்கலாம், சங்கீதம் 110:3.
உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள்.
ரொம்ப இம்பார்ட்டன்ட், உம்முடைய ஜனங்கள். அந்த அந்த உம்முடைய ஜனங்கள் என்ற வார்த்தை எபிரேய பாஷையில போய் செக் பண்ணி பார்க்கும் போது என்ன கொடுக்கறாங்க, ஆர்மி, உம்முடைய ஆர்மி என்ற வார்த்தை அங்க வருது, உம்முடைய சேனை என்ற வார்த்தை வருது. சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய இரண்டாம் வந்து இருக்கிறதுல தேவனுடைய ஜனங்கள், குதிரை மேல ஏறக்கூடிய ஜனங்கள், அவங்க செய்யக்கூடிய முதல் வேலை என்னன்னா சத்தியத்திற்கு சாட்சியா இருப்பாங்க. அப்படின்னா பேர் சபைகள் மத்தியில மாத்திரம் இல்ல, உடன் சகோதர சகோதரிகள் மத்தியில, நம்ம மத்தியிலே யாராவது வந்து சில கேள்விகள் கேட்கிறாங்க, அவங்க கேள்விகள் வந்து விகற்பமா இருக்கு, என்னமோ மாதிரி இருக்கு, அப்படின்னா உடனே அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவமதிக்க மாட்டாங்க. புதர் நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க, புதர் இது ரொம்ப தப்புங்க, புதர் அதெல்லாம் விட்டுருங்க, புதர் அப்படி சொல்ல மாட்டாங்க. புதர் நீங்க கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி, இந்த பதில் இப்ப எனக்கு தெரியல, பட் தேவன் தருவாங்க, வெயிட் பண்ணணும், ஒன்று அப்படி சொல்லணும், இல்லை தெரிஞ்சா சொல்லிடணும். ஒருவேளை இந்த மாதிரி வந்து 6000 வருஷம் முடியல அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா சகோதர சகோதரிகளே, அவர்களை நாம் கடிஞ்சு கொள்ளாமல் சத்தியத்தில் அங்கே கடிஞ்சு கொள்வது ஆரோக்கியமான காரியமாக இருக்கும். ஸோ இது முதல் பாடம் நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஏன்னா படிக்கிறோம் இல்லைங்களா 1 Corinthians 14 சத்தியம் எல்லாம் சொல்கிறோம், பேசிக் கிளாஸ் எடுக்கிறோம், 53 கிளாஸ் எடுக்கிறோம். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல், 53 கிளாஸ் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. 53 கிளாஸ் எடுத்தாலும் யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னா சகோதர சகோதரிகளே, சரியான பதிலை அவங்களுக்கு விலக வைக்க வேண்டியது தேவனுடைய பிள்ளைகள் நம் அனைவருக்கும் உகந்ததான் காரியம். ஸோ அப்போ அவர்கள் ப்ராப்பரான ஸ்டடி, தேவனுடைய சத்தியங்களை பற்றின அறிவு தெளிவாக அங்கே இருக்க வேண்டியது நம் அனைவருக்கும் அவசியமாக இருக்குது. படிக்கலாம் 1 Corinthians 14:8. அந்தபடி சார் படிங்க, 1 Corinthians 14:8.
அந்தபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்?
சோ அப்போ கண்டிப்பா சத்தம் கொடுக்கறோம், ஆனா விளங்கும்படி என்ன பண்ணும், சத்தம் கொடு. யாராவது கேள்வி கேட்கறாங்கன்னா அவங்களை அவமதிக்கிறதோ இல்ல இப்பெல்லாம் திங்க் பண்ணாதீங்க பிதர் அப்படி சொல்லக்கூடாது, மாறாக விளங்கும்படி அங்க கொடுக்கணும். சகோதரி, மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் பாடம், மற்றவர்களுக்கு சத்தியத்துக்கு சாட்சியாக நாம் இருக்கணும். தவறுகளான காரியங்கள் வரும்பொழுது உண்மையான பரிசுத்தமான சத்தியத்திற்கு அவங்க விளங்க பண்ண வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பு. ரெண்டாவது பாடம் மிக முக்கியமான பாடம். இது முதல் பாடம் மற்றவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது, ரெண்டாவது பாடம் நமக்கு நாமே செய்ய வேண்டியது. என்ன பாடம் படிக்கலாம், யாக்கோபு 5:19.
சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன்.
இருக்கிறாங்க, நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. பாருங்க, இப்போ 17th கன்வென்ஷன் நடக்குது, 1st கன்வென்ஷன் அப்போ நம்ம மத்தியில் இருந்தாங்க, ஆனா இப்போ இல்ல, போயிட்டான். ஆனால் அவங்க வைக்கக்கூடிய பதில்கள் அவங்களுக்கு ரீசனபிளாக வைக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் சகோதர சகோதரிகளே, ரிப்ளை பண்ணும்போது நாம் அவங்களை ரொம்ப குறைவாக மதிப்பிடாமல் அவங்களுக்கு வேண்டிய சத்தியங்களை கொடுக்க வேண்டியது அவசியமாக. பாருங்க, ஒரு வசனம் இருக்கும், அது 1 Corinthians அங்கே வரும். இது ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டாங்க, எலியா நினைக்கிறேன், எலிஷாவை நினைக்கிறேன். ஒரு பிள்ளை இறந்து போயிடும், இவர் என்ன பண்ணுவார்னா ஏழு முறை என்ன பண்ணுவார்னா அந்த மேல பிள்ளை மேல குப்பை விழுவார். விழுந்த உடனே பிள்ளைக்கு அந்த வசனம் எப்படி வரும்னா, பிள்ளையின் மேல் அவனுடைய ஆத்மா திரும்பி வந்தது என்று வசனம் வரும். இப்ப வசனம் தெளிவா இருக்குது, அந்த பிள்ளைக்குள்ள என்ன வந்துச்சாமா, வந்துச்சு. இது ராஜாக்கள் நடப்படியில வரும், வசனம் தெளிவா இருக்குது, அந்த பிள்ளை மேல ஆத்மா வந்துச்சு. இப்ப சொல்லுங்க, ஆத்மா இருக்கா இல்லையா? இருக்குல்ல, எங்க இருக்கு, எங்க இருக்குங்க, உள்ள இருக்கு. பாத்தீங்களா, வசனம் தெளிவா இருக்கு. ஆமால பிரதர், இது வசனம் இவ்வளவு படிக்கவே இல்லைங்க பிரதர். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப எல்லாரும் சொல்லுங்க, அப்படிங்களா போய் செக் பண்ணும். வசனம் தேவன் வந்து சத்தியத்தை மாத்த மாட்டான், ஒரு காலத்துல ஒரு மாதிரியும் இன்னொரு காலத்துல அப்படி மாற்ற மாட்டான், தெளிவா இருக்கும் தேவன் கொடுப்பான். சகோதர சகோதரிகளே ரொம்ப கேர்ஃபுல், ஒண்ணுமில்ல. இந்த வசனத்தை போயிட்டு இன்னொரு மொழி பேர்ல போய் செக் பண்ணி பார்த்தா அது ஆத்மா என்ற வார்த்தை வராது, லைஃப் என்ற வார்த்தை வரும். லைஃப் நாங்க ஜீவன் அந்த வார்த்தை வரும். இந்த மாதிரி எந்த வசனம் எடுத்து வச்சாலும் அது தப்பில்லை, ஆனா அவங்களுக்கு ஏற்ற வார்த்தையை மறுமொழியாக கொடுக்க வேண்டியது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சரியான அழகாக அங்க இருக்கும். வார்த்தைகளால வெட்டக்கூடாது, வசனத்தை வச்சு யுத்தம் பண்ண வேண்டியது நம்முடைய வேலையாக அங்க இருக்கு. சோ இது கவனிக்க வேண்டிய ஒரு பாடம். அது மாத்திரமல்ல, நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு பாடம் எபிரேயர் 2:1.
ஆகையால் நாம் கேட்டவைகள் நம்மை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும்.
சிஸ்டர் வந்து இவ்வளவு நேரம் பைபிள் பார்த்து படிச்சுட்டு இருந்தாங்க, ஆனா இப்போ கரெக்டா ஸ்கிரீன் பார்த்து படிக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா, ஸ்கிரீன்ல இருக்க வசனத்துக்கும் நீங்க கையில வச்சிருக்கீங்க பைபிள் படிச்சு பாருங்க, ஏதாவது வித்தியாசம் தெரியுதா பாருங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. இதுல படிங்க சிஸ்டர், எப்படி வருதுன்னு பாக்கலாம் தமிழ்ல.
ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும்.
என்ன சொல்ல வராரு, நாம் கேட்டவைகளை நாம விட்டு விலகாம இருக்கிறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படி வசனம் வருது இல்லைங்களா. அது ராங் டிரான்ஸ்லேஷன், சரியான மொழிபெயர்ப்பு ஸ்கிரீன்ல போட்டிருக்கிறோம். நாம் கேட்டவைகள் நம்மை விட்டு நாக கூடாது, போகக்கூடாது. நாம அவைகளை விட்டு வெளிவரதை பத்தி பேசல, நம்மை விட்டு போகாம ஜாக்கிரதையாக அதை கவனிக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே, ரொம்ப கேர்ஃபுல். ஸோ அப்போ இதான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ கடைசி வசனம் அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடறேன். எரேமியா, இது கொஞ்சம் வித்தியாசமான வசனம், இது பழைய ஏற்பாட்டுக்குரிய வசனம். ஆனால் அதனுடைய ஆழமான அர்த்தம் 2 வருகையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு மிக முக்கியமான பாடமா இருக்கு. படிக்கலாம்.
வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள்.
ஆத்மா பத்தி தெளிவாயாச்சு பிரதர், இதுக்கு மேல எதுக்கு பிரதர்? அதான் தேவன் அன்னைக்கே தேவன் கொடுத்துட்டாங்க, சத்தியம் தெளிவா கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஒரு வேலை யாராவது வெளியே போயிட்டாங்களோ அப்ப சொல்லுங்க, பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரிச்சு அதுலே நடங்க. அப்புறம் படிங்க சிஸ்டர்.
அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர்
ரெஸ்ட் கிடைக்குமா, ரெஸ்ட் என்னங்க மகிமை, அந்த ரெஸ்ட் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா நாங்க என்ன சொல்றோம்,
அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள்.
அதெல்லாம் முடியாது பிரதர் அப்படின்ட்டான். சகோதர சகோதரிகளே, ஒரு மிகப்பெரிய வஞ்சனை நம்முடைய நாட்டில் அங்க போயிட்டு பாருங்க. பூர்வ பாதை, பழைய ஏற்பாட்டு நாட்டில் பூர்வ பாதை குறிக்குது. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் அவர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வச்சுட்டு போன பூர்வ பாதை என்னன்னா, ஆபிரகாமுடைய விசுவாசம், ஈசாக்குடைய கீழ்ப்படிதல், யாக்கோபுடைய வைராகியம், அதை பார்த்து நடங்க. இது அன்னைக்கு இன்னைக்கு நம்முடைய பூர்வ பாதை இது தெரியுங்களா, நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்காக வச்சுட்டு போன அடிச்சுவடு, கொடுத்த சத்தியம், அப்போஸ்தலர் மூலமாக கொடுக்கப்பட்ட சத்தியம், அதுக்கப்புறம் 6 தூதர்கள் கொடுத்த சத்தியம், எக்ஸப்ட் 7 தூதன், அப்படியா என்னங்க, 7 தூதன் வரைக்கும் கொடுக்கப்பட்ட சத்தியம் பூர்வ பாதை நமக்கு. அதை விட்டு போட்டு ஆத்மா இருக்குது, தேவன் தீமையை அனுமதிக்கல, 2 வருகை வந்துட்டாரு ஆனா கத்துவை நாள் வரல, 2 வருகே வரல, ராஜ்யமே தொடங்கல, இன்னும் தெரியல இன் ஃபியூச்சர்ல என்னென்னலாம் வரப்போகுது எனக்கு தெரியல. ஒரு இடத்துல பரிசுத்த ஆவி ஆனவர் இருக்கிறாரு, இதெல்லாம் வந்துச்சு, ரீசெண்டாக வந்துச்சு. எங்க இதெல்லாம் பைபிள் இருக்கு? யார் வந்து இந்த மாதிரி கலக்குறான்னு தெரியல சகோதர சகோதரிகளே. நிறைய பேர் மயக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய சேனை, அவங்க சேனையா இருக்கிறாங்கன்னா யுத்தம் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். சும்மா சேனையா குதிரையில மேல உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டாங்க, யுத்தம் பண்ணுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக அங்க இருக்கு. சோ அதான் சொல்றாரு அங்க ரொம்ப அதான் பாருங்க, இன்னொரு வசனம் படிக்கலாம். நீதிமொழிகள் 22:28, இது ஸ்கிரீன்ல வராச்சு இல்ல படிங்க. நீதிமொழிகள் 22:28.
உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லையை எல்லைக்குறியை மாற்றாதே.
ஆமா, பிதாக்கள் இது குறிக்குது முன்னாடி தேவன் தம்முடைய தூதர்கள் மூலமாக கொடுத்த சத்தியம், ஏழு கால சபையின் தூதர்கள் மூலமாக கொடுத்த சத்தியம் மாத்தாதீங்க. ஃபிக்ஸடா தேவன் கொடுத்துட்டாங்க அவங்க மூலமா. அது மேல போய் ஆராய்ச்சி பண்ணி ஹீப்ரு கிரேக்கு அது இதுன்னு போயிட்டு தேவையில்லாத ஆராய்ச்சி பண்ணி மாத்திராதே. அப்படி மாற்றினாலும் நாமும் ஜாக்கிரதையா இருந்து யுத்தம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு சகோதர சகோதரி. பாருங்க, அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் ஒரு மிகப்பெரிய வஞ்சனை சத்தியத்துல அங்க நடக்கும் இல்லைங்களா. ஆனா இதன் மத்தியில யார் ஒருவர் வெள்ளை குதிரை மேல ஏறி இருந்து கர்த்தரோடு கூட பின்பற்றி சத்தியத்தின் சாட்சியான வேலைகள் அங்க பண்றாங்களோ அவங்க பாதுகாப்பா இருப்பாங்க. சகோதர சகோதரிகளே, கடைசியா நம்மை நாமே கேள்வி கேட்கலாம், நாம் எல்லோரும் கர்த்தருடைய சேனையா? கர்த்தருடைய சேனைங்களா இல்லைங்களா? ஆமா. நம்ம கையில பட்டயம் இருக்கா இல்லைங்களா? இருக்கு. வாயில் என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். துதி இருக்கணும், தீமை பேசுதல் இருக்கக்கூடாது. நாம் எல்லாரும் குதிரை பக்கத்தில் நிக்கிறோமா, குதிரை மேல நிக்கிறோமா? ஆமா, குதிரை குதிரை பக்கத்தில் இருக்கிற தெரியுங்களா அர்த்தம். டிவைன் பிளான் எல்லாமே தெரியும், டிவைன் பிளான் சார்ட்டு 53 பேசிக் கிளாஸ் எல்லாம் தெரியும். அது வந்து குதிரைக்கு பக்கத்தில் இருக்கிறது. குதிரை மேல ஏறி இருக்கிறதுனா அந்த டிவைன் பிளான் சார்ட்டு 53 கிளாஸ் அதனுடைய விஷயங்களை பயன்படுத்தி தேவனுடைய சிந்தையை தெரிந்து கொண்டிருப்பது. தேவனுடைய சிந்தையை தெரிந்து கொண்டிருப்பது குறிக்குது குதிரை மேல ஏறி இருக்கிறது. குதிரை பக்கத்துல நிக்கிறது குறிக்குது டிவைன் பிளான் ஷார்ட் தெரியும், 53 கிளாஸ் எடுக்க தெரியும், அது முக்கியம். சோ நாம குதிரை மேல ஏறி இருக்குது ரொம்ப அவசியமா. இப்ப சொல்லுங்க, நம்ம எல்லாரும் வெள்ளை குதிரை மேல ஏறி இருக்கோமா? ஏறி இருக்கோமா இல்லைங்களா? ஏறி இருக்கும். ஏறி இருந்தா நெக்ஸ்ட் செய்ய வேண்டியது ஆட்டுக்குட்டியானவர், அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி இருக்கிறவர் கர்த்தரை அங்க பின்பற்ற வேண்டியது அவசியமா இருக்கு. எதை குறிக்குதுன்னா சத்தியத்தினுடைய வேலைகள்ல நம்ம ஈடுபட வேண்டும். நாமும் தெளிவா இருக்கும், சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கும். பூர்வ எல்லைக்குரிய மாற்றக்கூடாது. தேவனுடைய சிந்தையை அதிகமாக தெரிந்து கொள்வதில் முயற்சி எடுப்பது ஆரோக்கியமா இருக்கும். தேவன் தாமே நம் அனைவரையும் காத்து வழிநடத்துவாராக. இந்த வாய்ப்பு கொடுத்த கன்வென்ஷன் கமிட்டி மற்றும் சபையார் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம் அனைவரையும் காத்து வழிநடத்தி கிருபை செய்வாராக. ஆமென்.